இந்த ஜீவன்முக்தர்கள் அவர்களுடைய தன்மை, அவர்களிலே ரெண்டு வகை என்று சொன்னேன். நித்தை கூடியவர்கள் ரெண்டு வகை. ஒரு சாரார் மிகுந்த பக்குவத்தினாலே நித்தை நிலையிலிருந்தே சிவத்தோடு கூடி விடுவார்கள், மீண்டும் உலகுக்கு வாரார். அவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் சிலர் பக்குவ குறைவினாலே உலகம் முகப்படுவார்கள், உலக நினைவு அவர்களுக்கு உண்டாகும். ஆக இறைவனிடத்திலேயே அழுந்தி நிற்க முடியாமல் உலக நினைவு உண்டாகும். அதற்கு காரணம் மலவாசனை தான். மலவாசனையினாலே அவர்களுக்கு உலக நினைவு உண்டாகிறது, உலகத்தை பார்க்க நேரிடுகிறது. அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எப்படி விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை 12 நூற்பா கூறுகிறது. ஆக ஜீவன்முக்தர்கள் சிவத்தை உணர்ந்து விட்டாலும் அவர்கள் இந்த உடம்போடு உலகத்திலே வாழுகிறவரை மிகுந்த கவனமாக, மிகுந்த விழிப்பாக இருக்க வேண்டும். நாம் தான் சிவத்தை பெற்றுவிட்டவர்களாயிற்றே என்று சோர்ந்திருக்க கூடாது. நாம் விளக்கு அற்றம் பார்க்கும் இருளே போல் என்று வள்ளுவர் சொல்லுவார். எப்போது விளக்கொளி நீங்கும் என்று காத்துக் கொண்டிருக்கிறதா எது? அந்த இருள். விளக்கு அற்றம் பார்க்கும் இருளே போல். அவ்விளக்கு கடையில தானே இருக்கு இருளு. ஆமா, விளக்கொளி நீங்கினால் அந்த இருள் வந்து பற்றி கொள்ளும். அதுபோல இந்த மலவாசனை காத்துக் கொண்டிருக்கும், சமயம் பார்த்து கொண்டிருக்கும். ஆக நம்மை விட ஜீவன்முக்தர்களுக்கு தான் ரொம்ப ஆமா கவலை, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போது அவர்களுக்கு அறிவு, இச்சை, செயல் மூன்று உண்டல்லவா. ஜீவன்முக்தர்களுக்கு அறிவு, இச்சை, செயல். நிட்டை கூடியிருந்த நிலையில இந்த மூன்றும் இறைவனிடத்திலேயே அழுந்தி இருந்தன. நிட்டை நிலையில அறிவு, அவர்களுடைய அறிவு சிவனிடத்திலேயே அழுந்தி இருந்தது. அவர்களுடைய இச்சையும் சிவனையே விரும்பி அவனிடத்திலே அழுந்தி இருந்தது. அதே போல செயல், அந்த ஆனந்தத்திலே திளைத்து கொண்டிருந்தார்கள். இப்போது உலகத்திற்கு திரும்பின காலத்தில், உலகத்தில் வாழுகிற காலத்தில் அவர்களுடைய அறிவு, இச்சை, செயல்கள் எப்படி இருக்கும்? இப்போது சிவத்தின் இடத்திலிருந்து இப்போது உலக வாழ்விலே நிற்பதனாலே அவர்களுடைய அறிவு, இச்சை, செயல்கள் உலகத்தை நோக்கி செல்லுகின்றன. அப்போது அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய சில ஒழுக்கங்களை இந்த நுறுப்பாவிலே மெய்கண்டர் வலியுறுத்துகிறார், அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். அந்த நுறுப்பாவை பாருங்கள். செம்மலர் நோன் தாள் சேரல் ஒட்டா அம்மலம். செம்மலர் நோன் தாள், அது இறைவனுடைய திருவடிகள். இறைவனுடைய நோன் தாள் தாங்குகின்ற திருவடி. இறைவனுடைய திருவடி. திருவடி என்று சொல்லப்படுபவை எவை? திருவடி என்றால் என்ன பொருள்? திருவடி என்றால் திருவருள் தானே. திருவடி என்றால் திருவருள். இன்னும் ஐயமா தான் இருக்கு. திருவடி என்றால் திருவருள். இறைவனுடைய திருவருள் தானே எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறது. திருவருள் பயன்களை சொல்லுகிறார். எடுத்து சுமப்பான், எடுத்து சுமப்பன். என்ன அழகான தொடரான். ஆமா, கிடைக்கத்தகுமே நற்கேண்மையார்க்கு அல்லால் எடுத்து சுமப்பானை இன்று. ஆக இறைவன் பக்குவப்பட்ட ஆன்மாக்களை தன் தோல் மீது எடுத்து சுமந்து கொண்டு திரிகிறான். எனவே அப்படிப்பட்ட ஆன்மாக்களுக்கு ஒரு கவலை இல்லை, எல்லா கவலையும் சிவனுக்கு தான். இவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவனை சார்ந்தது. ஞானிகளுக்கு ஒரு கவலையும் இல்லை. எனவே இறைவன் அவர்களை எடுத்து சுமக்கின்றான். எப்படி ஒரு குழந்தையை தாய் செல்லுமிடமெல்லாம் தூக்கி கொண்டு செல்லுகிறாளோ, அந்த தாயை பிரியாத குழந்தை போல இந்த பக்குவ ஆன்மாக்கள் இறைவனுடைய திருவருளை சார்ந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு கவலையும் இல்லை. இறைவன் அவர்களை தாங்கிக் கொள்ளுவான். தன்கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பது அவ்வளவுதான். என் கடன் பணி செய்து கிடப்பது, தன் கடன் அடியேனையும் தாங்குதல், அதுதான் தாங்குகிற நோன் தாள். எனவே செம்மலர் செந்தாமரை, செந்தாமரை போல மலர்ந்து விளங்குகிற அவனுடைய திருவடி செம்மலர் நோன் தாள். அதனை சேரல் ஒட்டா சேரவிடாதபடி செய்வது எது? சேரவிடாதபடி செய்கிறது என்ன பொருள்? இறைவனுடைய திருவருளை மறக்கும்படியாக வைப்பது மலவாசனை. மலவாசனை இருந்தால் இறைவனை திருவருளை மறக்கும்படி செய்யும். எனவே செம்மலர் நோன்தாள் சேரவிடாதபடி தடுக்கின்ற அம்மலம், அப்படிப்பட்ட அந்த ஆணவ மலத்தினுடைய வாசனையை அம்மலம், மலம் என்றால் மல வாசனை, அம்மலம் களி, அதை அந்த மலமாகிய மலவாசனையாகிய அழுக்கை ஆன்மா கழுவி நீக்க வேண்டும். தன் அறிவிலே இருந்து அந்த மலவாசனை அதனை கழுவி நீக்க வேண்டும். அழுக்கை கழுவது எது? நீர். நீராலேதான் கழுவ முடியும். இங்கே நீராக இருப்பது எது? ஞானம்தான். எனவே ஞானமாகிய நீரினால் ஜீவன் முத்தர்கள் மலவாசனையை நீக்கிக் கொள்வார்கள். ஞானமாகிய நீர் என்றால் என்ன பொருள்? ஞான நீர் எது? ஞானமாகிய நீர் என்றால் எது? அவனுடைய இறைவனுடைய கருணையை எப்போதும் நினைத்து கொண்டிருப்பதுதான் ஞானமாகிய நீர். இறைவனுடைய கருணையை, அவனுடைய புகழை, அவனுடைய பெருமையை எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருப்பதுதான் ஞானம். அதன் மூலமாக இந்த மலவாசனையை நாம் வர ஒட்டாதபடி தடுத்துக் கொள்ள வேண்டும். எப்போதும் இறை நினைவிலே இருக்க வேண்டும். அதுதான் ஞான நீரால் கழுவுதல். அம்மலம் களி, இது எதனுடைய செயல்? இது அறிவினுடைய, அறிவு இச்சை செயல் மூன்று சொன்னேன் அல்லவா. அதிலே அந்த பக்குவ ஆன்மாக்களுடைய ஜீவமுத்தருடைய அறிவானது இந்த வகையிலே செல்லும். அவர்களுடைய அறிவு எப்படி எங்கே செல்லும் என்றால், ஆமா, அந்த மலவாசனை வராதபடி இறைவனையே நினைந்து நீக்கிக் கொள்வதிலே செல்லும். அவர்கள் அறிவு, அறிவினாலே நீக்கிக் கொள்வார்கள். அடுத்து இச்சை, அறிவுக்கு அடுத்து இச்சை. அவர்களுடைய இச்சை எங்கே செல்லும் என்றால், அடுத்தவர் என்ன? அன்பரோடு மறி. அவர்கள் இச்சையெல்லாம் அன்பர் கூட்டத்திலே, அடியார் கூட்டத்திலே செல்லும். அடியார் கூட்டத்தினிடத்தில் செல்லும் அவர்களுடைய இச்சை. அன்பரோடு மறி, முதலில் சொல்லப்பட்ட அந்த எப்போதும் இறைவனே நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த ஞான நீருக்கு உதவுவது எது என்றால், இறைவனை எப்போதும் நினைத்துக் கொண்டிருப்பது அதற்கு உதவுவது எது? அடியார்களுடைய திருக்கூட்டம்தான். அடியார் கூட்டத்தில் இருக்கிற போதுதான் எப்போதும் அந்த இறைவனை பற்றிய நினைப்பு உண்டாகும். எனவே சைவத்தில் அடியார் இணக்கம் என்பது மிக மிக இன்றியமையாத ஒன்று. அடியார் இணக்கம், அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய், அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். என்ன தொடக்கம்? உடையாள் உன்றன் அப்படின்னு என்ன பொருள்? உடையாள் உன்றன் நடு இருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி, என்ன பொருள்? அந்த முத்தி பஞ்சாக்கரம் இல்லையா, முத்தி பஞ்சாக்கரம், அதை திரும்ப திரும்ப ஓதுகிற போது, திரும்ப திரும்ப ஓதுகிற போது உடையாள் உன்றன் நடு இருக்கும், அந்த ரெண்டு சிவத்திற்கு சீக்கும் இடையில யகாரம், உடையாள் ஒன்றன் நடு இருக்கும். உடையாள் நடுவுள் நீ இருத்தீன வகாரத்துக்கு இடையில சிகாரம், வகாரத்துக்கு இடையிலே சிகாரம். அதாவது முத்தி பஞ்சாகரத்தை இடைவிடாது ஓதுகின்ற முறையை உணர்த்துகிறது. உடையாள் நடுவுள் நீ இருத்தி, அடியன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். சிரிப்பார், களிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், பேசுவார், மிச்சுவார், உன் திருநாமம் தரிப்பார். பொன்னம்பலத்தாடும் கூத்தா என்பார், அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ, நம்பி இனித்தான் நல்காய் என்று. இப்படி அடியார் நடுவு இருக்கிற பேற்றைத்தான் விரும்புகிறார். ஆக ஏன் அடியார் நடுவில் இருக்க வேண்டும்? அப்பொழுதுதான் மலவாசனை தாக்காது இருத்தற் பொருள். அந்த மலவாசனை சிறிது ஏற்பட்டாலும் அத முளையிலேயே கிள்ளி எரிய வேண்டும். வள்ளுவர் சொல்லுகிறார், இளைதாக முள் மரம் கொள்க. அந்த முள் மரம் சின்ன செடியாக இருக்கிற போதே அதை வெட்டி எரிய வேண்டும். வளர விட்டால் அது என்ன செய்யுமா? இளைதாக முள் மரம் கொள்க, களையுணர் கை கொல்லும் காழ்த்த இடத்துங்கிறார். அது பெரிதாக வளர்ந்து விட்டால் அதை வெட்டுகின்றவருடைய கையைத்தான் அது, ஆமா, அது துன்பத்தை கொடுக்கும். எனவே எந்த ஒரு தீய நினைவு வந்தாலும் அதை முளையிலேயே நீக்கிவிட வேண்டும். அதற்கு உதவுவது இந்த அடியாருடைய இணக்கம், அடியாருடைய இணக்கம். எனவே அடியாரோடு இணங்குக, அல்லாதாரோடு சேரற்க. அடியாரோடு இணங்குக, அதுவும் முக்கியம், அல்லாதாரோடு சேரற்க. அதைத்தானே மணிவாசகர் எத்தனை அந்த இடையூறுகள், உலகியலால் அவருக்கு ஏற்படுகிற இடையூறுகள், அந்த ஆப்தமானார் அயலவர் கூடி நாத்தழும்பு ஏற நாத்திகம் பேசினர், சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர், உலகாயதமெனும் ஒன்றிரல் பாம்பின் என்று இப்படி பல இடையூறுகளையெல்லாம் சொல்லுவார். வள்ளுவர் பெரியாரை துணைக்கோடல் என்று சொன்னார், அதே அதோடு நிறுத்திவிடவில்லை. சிற்றினம் சேராமை, சிற்றினம் சேராமை பெரியாரை துணைக்கோடல் என்று அடுத்தடுத்து வைத்திருக்கிறார். எனவே அடியாரோடு இணங்க வேண்டும், அல்லாதாருடைய இணக்கத்தை நீக்க வேண்டும். இது அவர்களுடைய இச்சை செயல்படுகிற விதம். எனவே அடி அன்பரோடு மறி, அம்மலம் களி, இரண்டாவது அன்பரோடு மறி, மூன்றாவது அறிவு இச்சை, இது அடுத்து செயல். செயல் எவ்வாறு என்றால் அடுத்த பகுதி, அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண் எனத் துழுமே. அந்த அடியார்களுடைய திருவேடத்தையும் சிவாலயங்களில் உள்ள திருமேனிகளையும் சிவமெனவே கண்டு தொழுதல், வணங்குதல், அதிலேதான் அவர்களுடைய செயல் ஈடுபடும். ஜீவன்முத்தருடைய செயலெல்லாம் இப்படித்தான் நிகழும். அடியாருடைய திருவேடத்தையும் திருக்கோயிலில் உள்ள இறைவனது திரு உருவங்களையும் சிவமாகவே கண்டு வழிபட வேண்டும். அதற்குத்தான் பெரிய புராணத்திலே யாருடைய வரலாறு, சேரமான் பெருமாள் அவன் அடிவண்ணான் என்று அஞ்சி சொல்லுகிறான். இவர் என்ன சொல்லுகிறார்? அடிச்சேரன் என்கிறார். வருந்தாது ஏகும், என்று சொல்லுகிறார் மெய்ப்பொருள் நாயனார். மெய்ப்பொருள் நாயனார் ஏனாதிநாதருடைய வரலாறு எத்தனை வரலாறுகள். எனவே அடியார், அந்த அடியார் திருநாவுக்கரசருடைய திருவேட பொலிவு எவ்வளவு அருமையாக சேக்கலார் வர்ணிக்கிறார். சேக்கலார் அடி அப்பர் சுவாமி எப்படி இருந்தாராம், அப்பருடைய திருவேடத்தை எப்படி வர்ணிக்கிறார் சேக்கலார். சிந்தை இடையரா அன்பும், சிந்தை இடையரா அன்பும் என்று தொடங்கும். சிந்தை இடையரா அன்பும், நைந்து இழி கண்ணீர் மழையும், கந்தை மிகையாம் கருத்தும், கை உளவாரப்படையும், வந்து இழி கண்ணீர் மழையும், வடிவிற்பொலி திருநீரும் என்றெல்லாம் வர்ணிப்பார். அதுதான் மெய்யடியாருடைய திருக்கோலம். கந்தை மிகை, கந்தை மிகை என்ற கருத்து, வந்து இழி கண்ணீர் மழை ஆனந்த கண்ணீர், சிந்தை இடையரா அன்பு, கையிலே உளவாரப்படை, மெய்யெல்லாம் திருநீர், இதுதான் அவருடைய திருக்கோலம். எனவே அப்படிப்பட்ட அடியார்களை, அடியார் திருவேடங்களை சிவமாகவே நம்ம அப்பர் சுவாமிகளுடைய அந்த திருத்தாண்டகம் தெரிந்திருக்குமே. எவரேனும் தாமாக இலாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால், எவரேனும் தாமாக லாடத்திட்ட, லாடம் என்ன புருவநடு, எவரேனும் தாமாக லாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால், எவரேனும் தாமாக என்ன அர்த்தம், எவரேனும் தாமாக லாடத்திட்ட திருநீரும், எவரேனும் தாமாக என்ன பொருள், அதாவது எப்படி கொள்ள வேண்டும், அந்த தாம்ங்கிற சொல்லு அசை, எவரேனுமாக எதிரே வந்தவர் யாராக இருக்கட்டும் அவரை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. அவருடைய திருவேடம் தான் முக்கியம். எவரேனும் தாமாக யாராக இருந்தாலும், ஆவுரித்து தின்று உழலும் புலையராக இருந்தார் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே, அவர் கங்கைவார் சடைக்கறந்தார்க்கு அன்பராகில் நாம் வணங்கும் கடவுளாரே, எவரேனும் தாமாக. ஆனால் லாடத்து இட்ட திருநீரும் அந்த சாதனம் கண்டிகையும் கண்டால் உள்கி உவராதே, உள்கி உவராதே, உள்கினா அவருடைய பழைய நிலையை நினைந்து, உவராதே வெறுப்பு கொள்ளாமல், அவருடைய பழைய நிலையை, அவருடைய நிலையை நினைத்து அவர் மீது வெறுப்பு கொள்ளக்கூடாது. ஒரு நாயன்மார் இருந்தார் இல்லையா, அவர் பேர் என்ன, கலிக்கம்பரா. அதாவது அவருடைய வீட்டுல முன்னாலே பணியாளாக இருந்தவர், பிறகு கலிக்கம்பர் தானே, பிறகு அவரு அந்த பணியிலிருந்து நீங்கி இப்ப அடியார் கோலத்தில் வருகிறார், அடியாராக வருகிறார், சிவனடியாராக. இவர் அந்த கலிக்கம்பர் வந்த அடியார்களுக்கெல்லாம் பாத பூஜை செய்கிறார். அம்மையார் மனைவியார் பக்கத்திலே இருந்து நீர் வார்க்கிறார். இந்த அடியார் கோலத்திலே வந்தவர், இந்த மனைவியார் அவரை பார்த்து, இவர் நம்மிடம் வேலை பார்த்தவர் அல்லவா என்ற ஒரு தயக்கம் தண்ணீர் ஊற்றும் போது ஏற்பட்டது. அதை கவனித்து விட்டார் நாயர். உடனே தன்னுடைய உடைவாளை எடுத்து அந்த கையையே வெட்டி விட்டார். எவரேனும் தாமாக அவருடைய பழைய நிலையை நினைத்து உள்கி உவராதே, உள்கி உவராதே, அவரவரை கண்டபோதே உகந்து அடிமைத்திறம் நினைந்து உவந்து நோக்கி, இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டு ஆட்டாது ஒளிந்து. அதற்கு என்ன பொருள், இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டு ஆட்டாதொழிந்து என்றால், இவர் தேவர் கேள்விக்குறி, இவர் தேவர் அவர் தேவர், அதாவது என்ன தயக்கம் வரக்கூடாதான், இவர் கடவுளா அல்லது கோயிலில் இருக்கிற அவர் கடவுளா என்ற ஐயப்பாடே வரக்கூடாது. இவர்தான் அவர், இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டு ஆட்டாது, ஐயப்பாடே வரக்கூடாது, இரண்டு ஆட்டாது ஒளிந்து ஈசன் திறமே பேணி, கவராதே தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமேங்கிறார் அப்பர் சுவாமிகள். அந்த முறையிலே அடியாருடைய வழிபாடு, அடியாருடைய திருவேடத்தை சிவமாகவே கண்டு வணங்குதல். எனவே அன்பரொடு மரி மாலர நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண் எனத் தொழுமே. அப்படி அந்த இது அடியாருடைய திருவேடத்தை வழிபடுதல். அதே போல திருக்கோயிலில் உள்ள திருவுருவங்களையும் சிவமாகவே கண்டு வழிபடுதல். அந்த ஜீவன் முத்தர்களிடத்திலே அந்த திருக்கோயிலில் உள்ள திருமேனைகள் நம்மை போன்ற சரியையாளர்களுக்கு இறைவன் வெளிப்பட மாட்டான். அந்த திருமேனிகளிலே சரியையாளர்களுக்கு மறைந்து நின்றுதான் அருள் புரிவான். சரியையாளர்களுக்கு திருமேனியிலே இறைவன் மறைந்து நின்றுதான் அருள் புரிவான். எப்பொழுதும் புலப்பட மாட்டான் சரியை நெறியிலே நிற்கிறவர்களுக்கு. சரியை நிலைக்கு மேம்பட்டவர்கள் யாரு? கிரியை. கிரியை தொண்டிலே இருப்பவர்களுக்கு எப்படி இருப்பானா இறைவன்? கிரியையாளர்களுக்கு அந்த திருமேனியிலே அந்த வழிபடுகிற காலத்திலே மந்திரங்களால் அந்த இறைவனை ஆவாகனம் பண்ணி வழிபடுகிறார்களே, அந்த நேரத்தில் மட்டும் இறைவன் அந்த திருமேனியிலே விளங்கி நின்று அருள் புரிவான். மற்ற காலத்திலே விளங்க மாட்டான். மந்திர உச்சாடன உள்ள காலத்தில் மட்டும், மந்திரங்களால் வழிபாடு செய்கின்ற அந்த நேரத்திலே மட்டும் அவர்களுக்கு அங்கே வெளிப்பட்டு அருள் புரிகிறான். மற்ற நேரங்களிலே அந்த திருமேனியிலே விளங்கி தோன்ற மாட்டான். அது எது போல என்றால், விறகிலே நெருப்பானது கடைகிற காலத்திலே தான் வெளிப்படும், மற்ற காலத்திலே வெளிப்படாது. அதுபோல விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுள்ளன் மாமணி சோதியான். எனவே விறகில் தீ போல கிரியையாளர்களுக்கு அவ்வப்போது வெளிப்பட்டு அருள் புரிவான். சரியையாளருக்கு எப்போதும் வெளிப்பட மாட்டான். கிரியையாளர்களுக்கு அந்தந்த நேரத்தில் மட்டும் வெளிப்படுகிறான். ஆனால் ஞானிகளுக்கு, ஞானிகளுக்கு எப்படி அருள் புரிவான் என்றால், எப்போதும் அந்த திருமேனியிலே வெளிப்பட்டு நின்றே அருள் புரிவான். ஞானிகளுக்கு எல்லா காலத்திலும் அந்த திருமேனிகளிலே இறைவன் வெளிப்பட்டு நின்று அருள் புரிகிறான். அதனால்தான் அப்பர் சுவாமிகள் அந்த தில்லை தரிசனத்திலே பெருமானை தரிசிக்கிற போது என்று வந்தாய் என்று விசாரிப்பது போல, இறைவனே பெருமானே அங்கே நேர் நின்று விசாரிக்கிறார், என்று வந்த எப்போது வந்தாயப்பா என்று கேட்கிறார். அவ்வளவு நெருக்கம். இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த திருவொற்றியூரிலே சங்கிலியாரை விட்டு பிரிந்து ஊர் எல்லை கடந்த போது கண் பார்வை இரண்டை இழந்தார். உடனே திருவன்பாக்கம் என்ற தலத்துக்கு வந்தபோது அங்கே சிவலிங்க பெருமான் அவரை பார்த்து, பெருமானே நீ மூன்று கண் வைத்திருக்கிறாயே, என்னுடைய இரண்டு கண்ணையும் வேற பறித்து விட்டாய் என்று கோபத்தோடு சொல்லுகிற போது, நீ இங்கேதான் இருக்கிறாயா என்று கேட்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இங்கேதான் இருக்கிறாயா? அதற்கு பெருமான் என்ன விடை கொடுக்கிறார்? ஆம், உளோம் போமின், உலகம் போகும், நீங்கள் உங்கள் வழியில போகலாம் என்று இப்படி உரையாடுகிறார்களே இறைவனோடு. அப்படி அருளாளர்களுக்கு இறைவன் அந்த திருமேனிகளிலே சிவலிங்க வடிவத்தில வெளிப்பட்டு நின்றே அருள் புரிகிறான். அதுதான் வேறுபாடு. இப்படி இந்த ஜீவன் முத்தருடைய நிலையை இந்த 12 நூற்பாவிலே மேகண்டார் விளக்கியிருக்கிறார். எனவே இது ஜீவன் முத்தருடைய இயல்பாகவும் கொள்ள வேண்டும். ஜீவன் முத்தருடைய இயல்பு என்ன என்றால், மலவாசனையை ஞான நீரால் நீக்கிக் கொள்வார்கள். பிறகு இரண்டாவது என்ன, அடியார்களோடு எப்பொழுதும் இணங்கி இருப்பார்கள். மூன்றாவது, ஆலய கொள்ள வேண்டுமென்றால் இந்த ஜீவன் முத்தர்கள் மலவாசனை நீக்கிக் கொள்ள வேண்டும், அடியார் கூட்டத்தோடு எப்போதும் இணங்கி இருக்க வேண்டும், ஆலயத்தில் உள்ள திருமேனிகளையும் அடியார் திருவேடத்தையும் சிவமாகவே வழிபட வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடுகிறார் மெய்கண்டார். என்று இரண்டு விதத்திலே பொருள் கொள்ளும்படியாக இந்த நூற்பு அமைந்திருக்கிறது. ஆக ஜீவன்முக்தருடைய இயல்பாகவும் கொள்ளலாம், அவர்களுக்கு விதித்த விதியாகவும் கொள்ளலாம் என்று இப்படி இந்த சிவஞான போதம் நிறைவு பெறுகிறது. நேரம் கடந்து விட்டது. எனவே இந்த அளவுல வேற ஏதாவது அடுத்து என்ன அடுத்த இது வினாக்களா? உங்களுடைய ஐயப்பாடுகள் வினாக்களை கேட்கலாம், தெரிந்தால் விடை சொல்லுவேன்.